எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி நிறைந்த இந்த வருடத்தின் நான்காவது வாரத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர்களை இந்த வருடத்திலே நாம் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை வழி நடத்தி வருகிறார். இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக சிந்தனைக்கென்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். நம் கடந்த ரெண்டு வாரங்களை திரும்பி பார்க்கும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்வு உண்மையாக ஆண்டவருக்கு பின்னடக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய முதல் அடையாளம், தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ பிலீவர் ஹூ பிலீவ்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். பரிசுத்தமான வாழ்வு என்பதை வேதத்தின் அடிச்சுவடுகளில் நாம் கற்றுக்கொண்டோம். கடந்த வாரத்தில் இரண்டாவது ஒரு அடையாளமாக வேத வசனத்தில் இருந்து உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது த ஃபெய்த்ஃபுல் லிவிங், தட் இஸ் அனதர் சைன் ஃபார் அ கிறிஸ்டியன் லிவிங். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் உடனடியாக உலகம் அவர்களை பார்த்தவுடன் புரிந்து கொள்ளுகிற அல்லது எதிர்பார்க்கிற காரியம் ஒரு உண்மைத்தன்மை, த ட்ரூத்ஃபுல்னஸ் ஆர் த ஃபெய்த்ஃபுல்னஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ ட்ரூ பிலீவர். இந்த நாளிலே அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது இன்னொரு அடையாளம் என்று சொல்லி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அந்த சிந்தனையில் நான் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ சாக்ரிஃபிஷியல் லைஃப். அதை தமிழ் வார்த்தையில் சரியாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அ ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ சாக்ரிஃபிஷியல் ஆர் விட்டு கொடுக்கின்ற, ரொம்ப சரியான தமிழ் பதம், விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வேதம் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை, நம்ம நினைக்கலாம் நான் எதை விட்டு கொடுக்க வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலுக்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறேன் என்கிற காரியங்களை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். உண்மையான விட்டு கொடுத்தல் என்றால் என்ன? விட்டு கொடுப்பது, எதை விட்டு கொடுக்க வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? பிரியமானவர்களை, 1 யோவான் 4:10 வாசியுங்கள். 1 John 4:10, 1 John 4:10. பிரியமானவர்களே, முதலாவது காரியம் என்னன்னா, ஆண்டவர் அவர் தன்னையே நமக்காக விட்டு கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் அடித்தளமாக அமைகிற மிக முக்கியமான ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், அவர் நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவானவர் காண்பித்தார். கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முழுவதையும் நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் அ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபிஷியல். தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவராக நாம் அவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இப்போ விட்டு கொடுக்கிற நிலையில் இன்றைக்கு உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னா, சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுப்போம். எப்போ விட்டு கொடுப்போம் தெரியுமா? நம்மளால் முடியலன்னா விட்டு கொடுப்போம். அது ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள், அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு முடியலன்னா ரைட், நீ வேணா ட்ரை பண்ணிக்கும். இரண்டாவது ஒரு கூட்டம் விட்டு கொடுப்பார்கள், தனக்கு ஏதாவது ஆதாயம் வந்தால் விட்டு கொடுப்பார், எனக்கு இது கிடைச்சா நான் உனக்கு இதை கொடுக்கிறேன். அது இரண்டாவது நிலை மக்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விட்டு கொடுப்பது என்பது, என்னிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, என்னால் முடிந்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க அல்லது மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கப்படுகிறேன். அந்த ஒரு பகிர்வு, அந்த ஒரு விட்டு கொடுக்கிற தன்மையை தான் இன்றைக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தான் இந்த உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி நம்மை விட்டு கொடுக்கிறோம்? நம்முடைய விட்டு கொடுத்தல் தேவனுக்கு மாத்திரமே சொந்தமல்ல. அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கடவுளுக்கு நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன், கடவுளுக்கு நான் காசு கொடுக்குறேன், என்னுடைய திறமைகளை கொடுக்கிறேன், என் தாளந்துகளை கொடுக்கிறேன், அதோடு கூட என் வாழ்க்கை முடிந்து விடுகிறதா என்றால், இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்தோடும் அல்லது நாம் வாழ்கிற சமுதாயத்தோடும் கூட விட்டு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு விட்டு கொடுத்தல் என்பது இட் இஸ் அ பிராக்டிக்கல் லெசன் ஃபார் அவர் டெய்லி லிவிங். நம் அனுதின வாழ்க்கையில் ஒரு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாக விட்டு கொடுத்தல் என்பது இருக்கிறது. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நம்ம மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்போம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில பிரியாரிட்டிஸ் வைப்போம், இதை பிரதானமாக நாம் நினைப்போம், அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு முயற்சி எடுப்போம் என்று சொன்னால் அதற்காக நேரம், அதற்காக தாளந்து, அதற்காக இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்துவோம். மற்றவங்க அந்த நேரத்தில் யாராவது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால், ஹே டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ டோன்ட் ஹவ் டைம். ஏனென்றால் நான் எனக்கு பிரியமானதை பெறுவதற்கு அல்லது என்னோடு சேர்த்து கொள்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் அதை காட்டிலும் அந்த எனக்கு எது பிரதானமானது என்று விரும்புகிறேனோ அதை நான் இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், உற்சாகமாக நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான விட்டு கொடுத்தல் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பார்த்தீங்கன்னா சுருக்கமாக நம்ம அதை வேதத்தில் பார்க்கும்போது சாரிபாத் விதவை, அங்கே எலியா தீர்க்கதரிசி போகிறார், தேசத்தில் பஞ்சம், அந்த பெண்மணி விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள், அவளிடத்தில் கேட்கிறார் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு. வேகமாய் போகிறாள் தண்ணீர் எடுக்க, இல்லை எனக்கு ஒரு சின்ன அடை செய்து கொண்டு வா, அவளை சொல்லிட்டு போறா, என்கிட்ட கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நான் சாப்பிட்டு என்ன செய்ய வேண்டும், நானும் என் மகனும் சாக போகிறோம். நல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ரைட், அதெல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய வாதம் உன் பக்கம் இருக்கட்டும், அதுல ஒரு சிறிய அடையை எனக்கு கொடு என்று கேட்கிறார். ஒருவேளை அந்த பெண் சொல்லியிருக்கலாம், என்ன சார், நானே கடைசியாக எனக்கு என் மகனுக்கு என்று வைத்திருக்கிறேனே, இதோடு என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றார், இல்லை, அதில் ஒரு சிறிய, உங்ககிட்ட இருக்க மொத்த அடையை அப்படியே கொண்டு வந்து எனக்கு கொடுக்க வேணாம், அதில் ஒரு சிறிய அடையை கொடு. நம்ம ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் கேட்கிறாள், இருப்பதை பகிர்ந்து கொடுத்தாள். ஒருவேளை அவன் நினைச்சிருந்தா நான் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம், இருந்ததில் சிறியது. அது மாத்திரமல்ல, அவள் அதை கொடுப்பதற்கு உற்சாகமாய் கொடுக்கிறார். கொடுத்த மாத்திரத்தில் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேசத்தில் பஞ்சகாலம் முழுவதும் யார் வீட்டில் சோறு இருக்கோ இல்லையோ, உன் வீட்டில் என்ன இருக்கும், ஆகாரம் குறைவில்லாமல் இருக்கும். விட்டு கொடுப்பது என்பது அது விட்டு கொடுக்கிற நேரத்தோடு கூட முடிந்து விடுவதில்லை, அது தொடர்ச்சியாக காரியங்களை உருவாக்குகிறது என்பதை தான் விட்டு கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நம்ம விட்டு கொடுக்கிற வாழ்க்கையின் தலைப்பில் சுருக்கமாக சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவது, இந்த விட்டு கொடுப்பது என்பது எதை நமக்கு கற்றுத்தருகிறது சொன்னால், God reflects his nature through us in sacrifice. நம்ம ஒரு காரியத்தை விட்டு கொடுப்பது என்பது தேவன் அவருடைய தன்மையை, அவருடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ், ஒரு குணத்தை நம் மூலமாக தேவன் பிரதிபலிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும். We are called to be sacrificial. நம்மிடம் இருப்பதை நாம் பகிர்ந்து கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய உபதேசம் மிக தெளிவாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. வாசியுங்கள் மத்தேயு 5:40-41 வசனங்கள். மத்தேயு 5:40-41. போதும் பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தில் மிக முக்கியமான ஒரு உபதேசமாக இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு காரியங்களை அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் அங்கியையும் என்ன செய்து விடு, விட்டு விடு என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. நம்ம கேட்கலாம், இந்த உபதேசம் நியாயமானதா? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நியாயமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஒருவன் உனக்கு தீங்கு செய்தால் நீ அவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம். இதுதான் சட்டம். இது எங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் எல்லா நீதிமன்றங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்போ இயேசுவானவர் அங்கே வந்து உபதேசம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ இயேசுவினுடைய உபதேசமானது பழைய ஏற்பாட்டு காலத்து சட்டத்திட்டங்களுக்கு எதிர்மறையான உபதேசமா என்று சொன்னால் எதிர்மறையான உபதேசம் அல்ல. இங்கே இயேசுவானவர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நீ தேவனுடைய மகனாக நீ வாழ்கிறபடியினால் நீ என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்வுக்குள்ளாக வர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இதை ஆண்டவர் எங்க நடைமுறைப்படுத்த சொல்றார் பாருங்க. ஒருவன் உன்னிடத்தில் அன்பா வந்து எனக்கு உதவி செய் என்று கேட்கிறவனிடத்தில் அல்ல, உன்னை பலவந்த பண்ணினால். பெரியமானவர்கள், இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, இன்னொருவர் நம்முடைய ஆடையை வாங்க வருகிறார், இன்னொருவர் நம்மை பலவந்தப்படுத்தி ஒரு மைல் தூரம் வழி நடத்துகிறார். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு மனிதன் மூன்று மேல் ஆடைகளை அணிவான். ஒன்று உள்ளாடை, அது லைக் எ இன்னர் வேர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ காஸ்ட்லி, விலையேற பெற்ற ஒரு ஆடையை அணிவார்கள். அதற்கு மேல் ஒரு ஆடம்பர ஆடையாக மூன்றாவது ஆடை அணிவார்கள். இதுதான் யூத பாரம்பரியத்தில் நார்மலாக எல்லா மனிதரும் பெற்றிருக்கிற ஆடைகள். இந்த மேலே இருக்கிற அந்த மூன்றாவது ஆடை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் இருக்கிறவர்கள் ஒரே மாதிரியான ஆடையை மேலே போர்த்தி கொள்வார்கள். அதற்கு உள்ளே போடுகிற இரண்டாவது ஆடை, அதுவும் ஆல்மோஸ்ட் காஸ்ட்லி, அதுவும் ஏறக்குறைய லைக் இப்போ இன்றைய மாடலில் சொன்னால் ஒரு 42 or 40 அப்படின்னு ஒரு ரெண்டு லெவலில் ஒரு ஷர்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் வில் பி மோஸ்ட், அநேக மக்களுக்கு அது என்ன செய்யும், அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லார், ஒருவன் ஒரு வஸ்திரத்தை உன்னிடத்தில் போடுங்கன்னா நீ என்ன செய்யணுமா, உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியை கொடு என்று சொல்கிறார். அப்பனா முதல்ல அவன் உன்னிடத்தில் வழக்காடி வாங்குகிறான், நீ அவனுக்கு உன் திறமையை என்ன செய்கிறாய், நீ பயன்படுத்தி பார்க்கிறாய், அவன் உன்கிட்ட பிடிச்சிட்டான். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா, இரண்டாவதை கொடுக்க வேண்டும். இரண்டாவது என்பது நீ உன்னுடைய விருப்பத்தினால் செய்வது அல்ல, என்னுடைய குணம் விட்டு கொடுப்பது என்பதை நீ காண்பிக்க வேண்டும். அதுதான் என் சீடன். இயேசுவின் சீடன் என்பவன் தன்னுடைய பலத்தினால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் குணத்தை தனக்குள் வெளிப்படுத்துகிறவன். அப்ப முதல் ஆடை அவன் பலவந்தம் பண்ணி பிடுங்குகிறான், இரண்டாவது ஆடை அவன் பலவந்தம் பண்ணவில்லை, நீ எடுத்துக் கொடுக்கிறாய். விட்டு கொடுத்தல் என்பது முதல் நிலையில் உன் பலத்தில் நீ செய்கிறாய், இரண்டாவது நிலையில் தேவனுக்காக நீ செய்கிறாய். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு காரியம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஒரு மைல் உன்னை வர ஒருவன் உன்னை பலவந்தம் பண்ணினான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக மக்கள் பொருட்களை வாங்கி கொண்டு போகும்பொழுது கழுதைகளை கொண்டு போவார்கள், அல்லது அவர்கள் தங்களுடைய பலத்திற்கு ஏற்ற சுமைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் யாராவது ஒருவனை பார்த்து ரொம்ப வீக்கான ஒரு ஆளை கண்ணன் அவனை போட்டு வா, இந்த பொருளை என்னோடு கூட தூக்கி கொண்டு வா என்று சொல்லி பலவந்தம் பண்ணுவார்கள். கொஞ்சம் அதிகாரம் படைத்தவர்கள், அந்நியர்கள், அல்லது புதிய நிலையில் அதாவது புதுசாக தெரிகிறவர்களை கூப்பிட்டு வா இந்த ஊருக்கு புதுசாக இருக்க தூக்கிட்டு வா என்று பலவந்தம் பண்ணுவார்கள். இது ஒரு கலாச்சாரமாக அந்த நாட்களில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வாங்கி காரில் போட்டு மொத்தமாக நம்ம வாட்டுக்கு போயிடலாம், யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை. ஒரு காற்று இருந்தால் போதும், அந்த காற்றை நமக்கு ஹெல்ப் பண்ணும். சில நேரங்களில் நம்ம காற்றை வீட்டுக்கே சில பேர் இங்கே அப்பார்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துடுவாங்க, கடைக்காரன் பாவம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அல்ல, சுமந்து கொண்டு வர வேண்டும். இப்படி பலவந்தம் பண்ணுதல். இப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒருவன் ஒரு மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்றான், என் கூட வானு. ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு மைல் தூரம் நீ நடந்து போன்ற. முதல் மைல் தூரம் நீ உன் பலத்தினால் அவன் உன்னை கட்டாயப்படுத்தினால் நீ நடந்தாய், இரண்டாவது மைல் தூரம் நீ எனக்காக நடக்க வேண்டும். அதுதான் விட்டு கொடுத்தல். முத மைல் தூரத்திலே நீ அவனுக்கு சண்டையை போட்டு அவனை ஏழற போட்டு அவனை அடித்து கொள்ளுவது அல்ல, நீ இரண்டாவது மைல் நடக்கும் பொழுது அவன் உணர ஆரம்பிப்பான், உனக்குள் இருக்கிற தன்மை வேறு. யூ ஆர் நாட் அ ஆர்டினரி மேன், யூ ஆர் சம் ஒன் ஸ்பெஷல். அதை உன்னிடத்தில் அவன் எதிர்பார்ப்பான். இந்த குணத்தை தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நாம் எதை விட்டு கொடுக்கிறோம்? நம்முடைய பெல்லத்தினால் யாராவது நம்மகிட்ட புடுங்கிட்டான விட்டு கொடுத்துறோம், ஏதாவது காரியத்தை வாலண்டரியா நாம் விட்டு கொடுக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவடிப்பில் இயேசு கிறிஸ்தாதா சொல்றார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் நடக்க கடவன். கடவுளுக்கு தன்னை அவன் எப்படி விட்டு கொடுக்கணுமா தெரியுமா? தன் ஜீவன் முழுவதையும் வெறுத்து முழுவதுமாய் அவருக்கு கொடுத்து பின்னாடி வரணுமா? த டினையல், டினை வெறுப்பது என்பது ஒன்று எனக்கு நன்மை என்று தோன்றுவதற்கு நான் நோ சொல்லிவிட்டு தேவனுக்கு பிரியம் என்று சொல்லுவதை எஸ் என்று மாற வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லை, எனக்கு பிரியமானது எஸ் மற்றவர்களுக்கு பிரியமானது நோ. அது அல்ல. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வித் அவர் லைஃப் என்னன்னு கேட்டால், நம்முடையதை நம்ம இரண்டாவது நிலைக்கும் தேவனுடையதை முதல் நிலைக்கும் வி ஹாவ் டு சுவிட்ச் ஓவர், மாற்றம் செய்ய வேண்டும். இதை தான் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ விட்டு கொடுத்தல் என்பது எதை காண்பிக்கிறது? தட் ரிஃப்ளக்ட்ஸ் காட்ஸ் நேச்சர், ஆண்டவருடைய தன்மையை. அவர் தன்னையே விட்டு கொடுத்தார். உங்களையும் என்னையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம், இந்த விட்டு கொடுத்தலை குறித்து மிக அருமையான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஆப்ரஹாம்ஸ் லைஃப். ஆப்ரஹாம் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், த லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். விட்டு கொடுப்பதில் ஒரு அருமையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம் வாசிக்கு கேட்டு ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளும். நமக்கெல்லாம் இந்த சமூகம் நன்றாக தெரியும். ஆண்டவர் ஆப்ரஹாமை அங்கே பிரித்தெடுக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று அழைத்து செல்கிறார். போகிற வழியில ஆப்ரஹாம் ஒரு இடத்தில் வந்தவுடன் கூடாரம் போடுகிறான், போட்டு அங்கே உட்கார்ந்துக்கிட்டான். அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அங்கே ஒரு பலிபீடத்தையும் கட்டிட்டான். வேதம் அப்படிதான் சொல்லுது, ரைட்? ஆப்ரஹாமு போறான், ஆப்ரஹாமுடைய லோத்தும் கூட போறான். ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றவன் ஆப்ரஹாம், ஆனால் லோத் அவனோடு போகிறான். வாக்கு தத்தம் பெற்றவனோடு இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிட்டான், சொந்தக்காரன் போகிறான். இப்போ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போகிறாங்க, வீடு கட்டுறாங்க. வீடு கட்டினதும் வேதம் சொல்கிறது அவர்களுக்கு அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர சொத்து சேர்ந்து போச்சு. அப்படி தான் வேதம் சொல்லுது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் வாழ முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆடு மாடுகள் அதிகமாய் பெருகிவிட்டது. இந்த நேரத்தில் அங்கே இருவருக்கு இடையில் ஒரு பெரிய ஆப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை என்னென்னா, எப்பா நம்மளா சகோதரர்கள், நம்ம இனி இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய ஆஸ்தி இருக்கிறது, வாக்குத்தத்தம் வாக்குவாதம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி இருவரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். பெரிய மாணவர்களே, இந்த விட்டு கொடுத்தலில் ஆப்ரஹாமினுடைய பங்களிப்பு தான் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறது. நாம் உண்மையாக தேவனை ஆராதிப்பதை நம்ம விட்டு கொடுப்பதில் ஆப்ரஹாம் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம், ஆப்ரஹாம் என்ன சொல்லனா, ஆப்ரஹாம் டேக்ஸ் அ லீட் டு கம் அண்ட் டாக் வித் லோத். ஆப்ரஹாம் முதலாவது பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு பேசுகிறான். ரெண்டு பேருக்கு இடையில் பூமி இடம் தாங்கக்கூடாத அளவுக்கு இவர்கள் செல்வந்தர்களாகிவிட்டார்கள். இப்பொழுது ஆப்ரஹாம் முதிர் வயதில் உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர், அவருக்கு தான் லீகல் ரைட்ஸ். ஆண்டவர் சொன்னது என்ன, உனக்கு தான் நான் எல்லாம் கொடுப்பேன், வாக்கு தத்தம்லாம் கொடுத்துருக்காரு. லோத்துக்கு எந்த வாக்கு தத்தமும் வரவில்லை. லோத்து அப்படியே கூட ஒட்டிகிட்டே போயிட்டார். அவர் போகிற பாதையில் இவரும் பின்னாடியே போனார். ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவர் ஆப்ரஹாம் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு தான் வாக்கு தத்தம் பண்ணினார், என்ன தான் இந்த ஊருக்கு கொண்டு வந்தார், நீ பின்னாடி ஒட்டிட்டு வந்த, ஐ கேன் நான் உன்னை அன்னைக்கே வெளியே தள்ளியிருக்கணும். ஆப்ரஹாம் அதை சொல்லவில்லை. ஆப்ரஹாம் சொல்றாரு பாருங்க, நாம் சகோதரர்கள், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆப்ரஹாம் தேவனோடு கொண்டிருந்த உறவை தன் சொந்த உறவுகளில் வெளிப்படுத்தினான். அவன் வெறுக்கவில்லை. லோத் வந்து எப்படியோ சேர்ந்து கொண்டான், அவன் வரும்போது இவனும் பின்னாடியே ஓடி வந்தான். அதற்காக அவனை ஒதுக்கி வைக்க விரும்பவில்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய விட்டு கொடுத்தல எப்படி தெரியுமா, எனக்கு சமமாக நீ இருந்தா ரைட், யூ கேன் ஷேர் வித் மீ. இல்லை என்று சொன்னால் யூ ஹாவ் நோ ரைட் டு லீவ், உன்னை வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி உலகம் பிரித்து வைக்கிறது. ஆனால் அங்கே ஆப்ரஹாம் தேவனோடு அவன் கொண்டிருந்த அவனுடைய உறவை தன் சொந்த உறவுகளில் வெளிப்படுத்துகிறான். அதோடு நிறுத்தலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், தன்னை தாழ்மைப்படுத்தி அவனோட பேச வரான். அவங்ககிட்ட வந்து சொல்றான், சரிப்பா நம்ம உட்கார்ந்து பேசுவோம், இது ஒரு பிரச்சனையாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது, நமக்குள்ளாக வாக்குவாதங்கள் வேண்டாம், நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று சொல்லி அவன் முன் நடக்கின்றான். மாத்திரமல்ல, அவன் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஆசீர்வாதத்தை உடையவனாக இருந்தும், வாக்கு தத்தம் உடையவனாக இருந்தும், அவன் தான் தனக்குரியதை முன் வைக்காமல், உனக்கு என்ன வேணும் பெஸ்டா அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ, இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், தன்னை நான் முதல்ல தேவையானது எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், அப்புறம் போய் நீ மிச்சம் மீதியெல்லாம் எடுத்துக்கோ என்று சொன்னால், தட் இஸ் நாட் த ரியல் சாக்ரிஃபைஸ், தட் இஸ் நாட் ரியல் விட்டு கொடுத்தல். அவன் சொல்ற, நீ எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோ, நான் என்ன செய்வேன், மிச்ச மீதி எடுத்துக்கொள்வேன். அடுத்து பாருங்க, இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறான், வீட்டை கட்டுறான், கூடாரம் போட்டான், கூடாரத்தை போட்டு பக்கத்தில் போய் என்ன பண்ண தெரியுமா, ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஆபிரகாமுடைய வேலை என்ன தெரியுமா, எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் ஒரு கூடாரத்தை போட்டு ஒரு பலிபீடம் கட்டுவான். அதற்கு அடையாளம் என்ன, பலிபீடம் அங்கே கூடாரம் தான் இருக்கிற வீட்டிற்கு அருகில் தேவனுக்கு ஒரு இடம் வேண்டும், நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதை காண்பிக்கிறேன். அங்கே 13வது அங்கே அதிகாரத்தில் அவன் என்ன செய்யறான் பாருங்க, அங்க என்ன செய்தான், 4வது வசனம், போதும், அங்கே 1வது அவன் என்ன செய்தான், ஒரு பலிபீடம் செய்தான். அதே போல பாருங்க, அங்கிருந்து பிரிஞ்சு போன பிறகு அதே 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, அங்கிருந்து வேற இடத்துக்கு போகும்போது என்ன பண்றாரு தெரியுமா, நேரம் அவர் அங்கேயே பலிபீடத்தை கொண்டு போயிட்டார், அங்கே போய் பலிபீடத்தை வச்சுட்டார். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆபிரகாம் எதை மறக்கவில்லை, தான் ஆராதித்த தேவனை, தன்னை அழைத்த தேவனை, தனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவனை மறக்கவில்லை, கொண்டு போய் கூடாரம் போட்டார். இப்போ பாருங்க, இதில் என்ன ஒரு சீக்ரெட், என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள், ஆபிரகாம் ஒருவர் மாத்திரம் தன் அழைத்த பரிசுத்தமான படைத்த தேவனை ஆராதிக்கிறார். ரெண்டாவது, ஆபிரகாம் மறைஞ்சி உள் ரூமில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ஆராதிக்கவில்லை, பப்ளிக்கில் பலிபீடத்தை போட்டு தேவனை ஆராதிக்கிறார். மாத்திரமல்ல, இவர் தேவனை ஆராதிக்கிறார் என்பது எல்லாரும் பார்க்கிறார்கள். இப்போ அவர் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அதையும் மக்கள் பார்க்கிறார்கள். அவர் எப்படி தேவனை ஆராதிக்கிறாரோ அந்த ஆராதனையினுடைய பிரதிபலிப்பு தன் சகோதரனாக பாவித்த லோத்தோடு கூட பேசுகிறதில் பார்க்கிறார்கள். இன்றைக்கு உலகம் தேவ ஜனங்களிடத்தில் தேவனுடைய ஆராதனையை மட்டும் பார்க்கவில்லை, ஆராதனைக்கு ஆராதனை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை உலகம் பார்க்க விரும்புகிறது. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகிறோம், 4 நண்பர்களோடு பழகுகிறோம், நாம் தேவனை ஆராதிப்பது அங்கே பிரதிபலிக்கிறதா, அந்த பிரதிபலிப்பு தான் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாம் வந்து தன் சகோ அந்த லோத்தை அடித்து பத்தி விட்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடுகள்லாம் பிடுங்கிட்டு எல்லாம் அவனை கொலை செய்து போட்டிருப்பான்னா மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னப்பா இவன் சாமி சாமின்னு சொல்லி அங்கங்கே கூடாரம் போட்டான், சாமி கும்பிட்டான், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டானே. அதல்ல பிரியமானவர்களே, ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவன் ஆராதித்தது அங்கே பிரதிபலிப்பாய் காணப்பட்டது, அதான் ரொம்ப முக்கியம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கணும்னா, அதில் பாருங்கள், இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து எக்கச்சக்க சொத்து சேர்ந்துருச்சு. லோத்துக்கு முதல்ல எவ்வளோ பணம் இருந்துன்னு தெரியாது, ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போதே அவன் ஒரு பெரிய செல்வந்தன் எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அவன் அந்த ஊர் தேசத்தில் அவன் அங்கே அழைக்கப்படும் பொழுதே அவன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். அதனால தான் அவன் வீடு, அவன் சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் போகணும்னு சொன்னார். செல்வந்த நிலையை ஆரம்பத்தில் கண்டவன். அதுக்கப்புறம் இப்போ இந்த வனாந்திரத்தில் வந்து இவர்கள் ஆண்டவே ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிற அந்த பாதி வழியில் வந்து அங்கே கூடாரம் போட்டாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவன் செல்வந்தனானான், அப்படி தான் வேதம் சொல்லுது. அந்த 13வது அதிகாரத்தில் பாருங்கள் வேதம் சொல்கிறது, 2வது வசனம் வாசியுங்கள், 13:2, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்லையும் பணக்காரன், இப்போ 2வது ஒரு இடத்துக்கு வந்தால் இப்பயும் பணக்காரன், இப்பயும் நல்ல சொத்து சேர்ந்துருச்சு. இப்போ அவன் நினைத்திருந்தால் அங்க நல்ல தெளிவாக தேவனின் தோட்டத்தை போல காணுகிற இடம் அங்க இருக்கிறது, அதை அவன் கவனிக்கவே இல்லை. அவன் நினைக்கிறான், இந்த செல்வம் செல்வம் செல்வ செழிப்பு இவைகளுக்கு மேலாக இவைகளை எல்லாம் படைத்த தேவன் எனக்கு வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவன் சொல்றான், எப்பா நீ உன் கண்ணுக்கு எதெல்லாம் பிரியமாய் தோணும் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொள், நான் ஒன்றும் இல்லாத போதே என்னை செல்வந்தனாக வைத்த தேவன் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னை செல்வந்தனாக வைப்பார். எனக்கு விட்டு கொடுப்பது என்பது நான் தேவனுக்காக இருக்க வேண்டும். அதை தான் ஆபிரகாம் பிரதிபலிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுலடியார் மிக அருமையாக சொல்வார், பிலிப்பியர் 3:6-7 எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினேன். எதற்காக? தேவனை அறிந்து கொள்ளுவதற்கு, தேவனை கற்றுக்கொள்ளுவதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு. ஆபிரகாம் அதை தான் செய்தான். ஆபிரகாம் நினைச்சிருந்தா சொல்லிடலாம், ஏய் எல்லா செழிப்பான இடம்லாம் எனக்கு, நீ உன் வேலைக்காரன் இங்கேருந்து ஓடி போயிருங்க, அப்படி சொல்லவில்லை. காரணம் என்ன? அவனுடைய விட்டு கொடுத்தல் தேவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒன்று, விட்டு கொடுப்பது என்பது தேவ குணத்தினுடைய பிரதிபலிப்பு. ரெண்டாவது, விட்டு கொடுத்தல் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் கடவுளுக்குள்ளாக பலப்படுகிறான் அல்லது நிலைத்திருக்கிறான், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை உலகம் அடையாளம் காண்கிறது. That is a main sign of a true Christian. Finally, கடைசி நம்ம பார்க்கும்போது, விட்டு கொடுத்தலை குறித்து நம்ம பார்க்கும்போது, நாம் எதை விட்டு கொடுக்க முடியும், வாட் ஆல் வி கேன் ஷேர் வித் அதர்ஸ், எதையெல்லாம் நம்ம கொடுக்கலாம். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அருமையான யோவான் 1 யோவான் 3:17 இதை எழுதுகிறார். வசனங்கள் 1 யோவான் 3:17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருப்பதை அவன் என்ன செய்ய வேண்டும், ஐ மஸ்ட் ரெடி டு ஷேர், இருக்கிறதை கொடுக்க வேண்டும். ரெடி டு ஷேர் வாட் வி ஹாவ், இல்லாததை அல்ல. இருக்கிற செல்வமானாலும் சரி, தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை பகிர்ந்து கொள்ளலாம், தேவன் தந்திருக்கிற நல்ல குணங்களை நல்ல திறமைகளை மற்றவர்களுக்காக நம்ம பயன்படுத்தலாம். விஷ் வி ஆர் கால் டு. அதை தான் யோவான் மிக ஆழமாக சிந்திக்கிறார். தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை வேறுபடுத்துகிறார். அவர் சொல்றாரு, ஒருத்தன் விட்டு கொடுக்கல அப்படின்னா, ஒருத்தன் உதவி செய்யலைன்னா, அவர் உதவி செய்யாததை எப்படி பார்க்கிறார், அவனுக்குள் தேவ அன்பு இல்லை. இப்போ தேவ அன்பு இருந்தால் அவர் என்ன செய்திருப்பார், விட்டு கொடுத்திருப்பார், அல்லது தன் குறைவுள்ள சகோதரனுக்கு தன்னை என்ன செய்திருப்பார், தன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுத்திருப்பாரே. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை எங்கே இருக்கிறது, அவர் விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் அவருக்குள் தேவ அன்பு இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசித்ததினால்தான், நம் மீது அன்பு கூர்ந்ததினால் அவர் தன்னையே கொடுத்தார். அப்போ அந்த அன்பு தான் கொடுப்பதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். இதை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதை குறித்து சொல்லும்போது, உபாகமம் 15 எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உபாகமம் 15:9. உபாகமம் பிரியமானவர்களை, இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த விட்டு கொடுக்கிற ஒரு பழக்கத்திற்கு எதை தொடர்பு படுத்துகிறார் என்று சொன்னால், அநேக வேலையாட்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்போ ஒரு வேலையால் ஒருவர் வீட்டிலே வேலைக்கு வருகிறார் என்று சொன்னால், அவர் 7வது வருடம் அவர் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு அவருக்குரிய எல்லா அவருக்கு எல்லா கூலியும் கொடுத்து சந்தோஷமாக அவரை வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும். இதுதான் பழக்கம், இதுதான் ஆண்டுடைய கட்டளை. இதில் யூபிலி வருடம்னு ஒன்று வரும், 49வது ஆண்டு முடிந்து 50வது ஆண்டு வரும்போது அது மகா பிரதான ஆண்டு. அந்த ஆண்டில் எங்கேயுமே அடிமைகள் இருக்கக்கூடாது, எல்லா அடிமையும் சுதந்திரப்படுத்தப்பட வேண்டும். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, உன் சகோதரன் உன்னிடத்தில் இருக்கிறான், அவன் உன்னை விட்டு போகிற நேரம் வந்தது என்று கண்டவுடன் நீ அவனை என்ன செய்யக்கூடாது, அவனை இன்னும் அவனை அடிமைப்படுத்த நினைத்து உனக்கு பொல்லாத நினைவு உனக்கு வரும் என்று சொன்னால், அவன் தேவனிடத்தை நோக்கி அவன் அபயமிடும் பொழுது, அவன் கதறி சொல்லும் பொழுது, அது உனக்கு பாவமாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயமாக நீ செய்ய வேண்டிய காரியத்தில் நீ செய்ய வேண்டும், அதை நீ சரியாக செய்யும் பொழுது அடுத்த வசனத்தில் பார்க்கணும், 11வது வசனத்தில், எல்லா காரியங்களிலும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். விட்டு கொடுத்தல், டல் மனதோடு விட்டு கொடுக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். உன் மனது நல்லா இல்லை, அவனை நீ ஏமாற்ற வேண்டும் அல்லது இன்னும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாய் என்று சொன்னால் அது சாபம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ எதை விட்டு கொடுக்க வேண்டும்? நம் சொந்த சகோதரனுக்கு நம்மிடத்தில் உள்ளதை பகிர், நம்மிடத்தில் வேலைக்கு இருக்கிறவர்கள் அல்லது நமக்கு கீழாக அல்லது நம்மை சார்ந்திருக்கிற மக்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும், அங்கேயும் ஒரு விட்டு கொடுத்தல் அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ விட்டு கொடுத்தல் என்பது ஆண்டவருடைய பார்வையில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம அனுதின வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற ஒரு குணமாக மாற வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்ல, நம்ம அனுதின வாழ்க்கை. நம்ம கேட்கலாம், ஐயா இது நடைமுறையில் சாத்தியமா? மனது மக்கள் என்னை ஏமாற்றி விடுவார்களே. தேவன் ஏமாற்ற மாட்டார். God will never ever leave you. எல்லாவற்றையும் உதாரத்துவமாக உற்சாகமாக கொடுத்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவனை வெறுமையாக விட்டார். ஆபிரகாம் அதுக்கப்புறம் போகிற பாதையெல்லாம் நீங்கள் பின் பக்கங்களை படித்து பாருங்கள். ஆபிரகாம் இன்னும் செல்வந்தனாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கை இன்னும் வளர்ந்து கொண்டே போனது, இன்னும் உயர்ந்து கொண்டே போனான். எல்லாவற்றிலும் செழிப்பாக இருந்தான், தேவன் அவனோடு இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய உலகம் தேவ ஜனங்களிடத்தில் விட்டு கொடுத்தல், சாதாரண வார்த்தைகளை இன்னைக்கு விட்டு கொடுக்க ஆயத்தமாக இல்லை. சின்ன சின்ன காரியங்களை விட்டு கொடுக்க அநேக நேரங்களில் நாம் தயங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைக்கிறார். நாம் விட்டு கொடுப்போம், கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், அவருடைய கிருபைகளில் மகிழ்ந்திருப்போம். ஆமென்.